சுவிசேஷத்திற்கு ஏற்ற விதத்தில், சுவிசேஷத்துக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்ற தலைப்புல ரெண்டாவது மெசேஜை நம்ம பார்க்கிறோம். ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக நாம் இருக்கணும்னா, இயேசுடைய கண்களின் மூலமாக மக்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருக நம்ம படிச்சுக்கணும்னு அடிப்படையா நம்ம படிச்சோம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடிப்படை அது இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், என்னுடைய மனதிலையும் சரி ஆவியானவரும் அந்த சத்தியத்தை பயன்படுத்தி என் மனசை மாத்துறத என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்றேன். ஏன்னா சில வாரங்களாக இதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது சில பேருக்கு சுவிசேஷத்தை நான் ஷேர் பண்ணியே இருந்திருக்க மாட்டேன், அதை நினச்சி இதை நினச்சி விட்டுருப்பேன். ஆனால் அவங்களோட சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கிட்டு அதனால் மிகுந்த ஆனந்தம் அடைந்ததுக்கு காரணமே இந்த பார்வை இருந்ததுனால தான். ஏன்னா ஒரு ஒவ்வொரு மனிதனும் நான் பார்க்குற மனிதர்கள் இந்த உலகத்தில் தேவ சாயலாக படைக்கப்பட்டு ஆதாமில் நாசமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவ மக்களா இருக்கலாம்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கணும். அது பார்த்தோன்னா உண்மையா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி மக்களோடு பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு அந்த யோசனை வரும், ஐயோ இவன் ஒருவேளை ரட்சிக்கப்படக்கூடியவனா இருக்கலாம், இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கலாம்னு அமைதலா ஜபம் பண்றோம். ஆண்டவரே இவங்களோடு காஸ்பல்ல உண்மையா நமக்கு அந்த உந்துதல் வருதே இந்த பார்வை இருக்கும்போது தான். அந்த உந்துதல் ஆவியானவர் கொடுக்கறதே ஓகே ஜெபிக்கணும்னு ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னா, நான் இந்த சில வாரங்களா பார்த்துருக்கேன் சந்தர்ப்பம் இல்ல, எத்தனை சந்தர்ப்பங்கள் அது அருமையாக கிடைக்கிறதும் அவங்களோட காஸ்பல ஷேர் பண்றதும் நான் இன்னும் கேட்க விரும்புறேன்னு சில பேர் சொல்லிட்டு போறதும் அதெல்லாம் அருமையாக நம்ம வாழ்க்கையிலையும் அனுபவிக்கலாம். அதனால வருகிற சந்தோஷமே உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மனசை நம்ம மாற்றிக்கிட்டு அப்படி பார்க்க ஆரம்பித்தோன்னா நமக்கும் அப்படி இருக்கும். முதல்ல அடிப்படையில் அது. ரெண்டாவதாக அந்த உலக மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும். அதை எப்படி வெளிப்படுத்துவது, அது எப்படி சுவிசேஷத்துக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னா, படிப்படியாக நம்ம பார்த்தோம் உள்ளுக்குள்ள மத்தேயு 5வது அதிகாரத்தில் போட்டிருக்கிற 8 அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கணும். வெளியில பிலிப்பியர்ல நம்ம பார்த்து படிச்சோம், நாம் செய்கிற எதுவுமே எப்ப பாரு முறுமுறுக்கிறவர்களாக, ஒரு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, நம்ம இருதயம் ஒரு கசப்பான நிலையில இருக்குதுன்னு வெளிப்படுத்துகிற விதத்துல முறுமுறுக்கிறதும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு இன்னொரு காரியத்தை ஆரம்பித்து பார்த்தோம், சுவிசேஷத்துக்கு நம்ம சாட்சியா வாழணும்னா, பிரகாசிக்கணும்னா, நம்ம சமுதாயம் எந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருளா இருக்கோ அந்த தான் நமக்கு பிரகாசிக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லைங்களா. அது ரொம்ப வேதபூர்வமானது. ஏன்னா பவுல் வந்து தீத்துக்கு சொல்லும் போது தீத்து 1:12 சொல்றாரு, கிரேத்தா, கிரேத்தானா அங்க ஒரு கிரீட்ன்ற தீவு, அந்த கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள். இதுதான் அந்த கிரேத்தா தீவுல இருக்கிறவங்க. ஓயா பொய்யர்னா வாய பொய்யா சொல்லிட்டே இருப்பாங்க, ஓயாம பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, மிருகங்க மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும், அன்பே இருக்காது, பெருவயிற்று நல்லா பெருந்தீனிங்க சோம்பேறிங்க. அப்படிப்பட்ட தீவுல இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பவுல் சொல்றாரு, அதுக்கு நேர் விரோதமா வாழ்ந்து தான் நம்ம பிரகாசிக்கணும், அவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அதே விதத்துல நம்ம கிரேத்தா தீவுல இல்லை, நம்ம பெங்களூர்ல இருக்கிறோம் இல்லைங்களா. 2000 வருஷத்துக்கு பின்னாடி இல்லை, 2023 இருக்கிறோம். நம்ம சமுதாயத்துல மிகவும் தீவிரமா இருக்கக்கூடிய இருளான காரியங்கள் என்னன்றத 7 காரியங்கள் நான் பார்க்கும்படிக்கு எனக்கு இருந்த வெளிச்சத்துல நான் அடையாளம் பார்த்துருக்கிறேன். அதில் அதை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் 2 நம்ம போன வாட்டி பார்த்தோம், ரொம்ப பொதுவானது ரொம்ப முக்கியமானது. என்ன, சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை இந்த 2 காரியம் இருக்கணும். எல்லா மனிதர்கள் மேலேயும் உண்மையான அன்பு, ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எப்போ பார் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நம்ம அந்நியர்கள் நம்மளை பற்றி நினைக்கும் போது அவங்களை பற்றி என்னப்பா நினைக்கிறேன்னா, அவங்க என்னென்னவோ சொல்லலாம், அதில் அவங்க சொல்கிறதுல இது 2 இருந்தே இருக்கணும். அவர் ரொம்ப அன்பாக இருப்பார்ப்பா, எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டுவார், ரெண்டாவது, அவர் எப்பப்பார் சந்தோஷமாக இருக்குவார், பொதுவாக எப்பப்பார் சுற்றிட்டு இல்லை, பொதுவாக பார்த்தோன்னா சந்தோஷமான மனுஷன். அப்படித்தான் அவங்க மனசில், இது ரெண்டு இல்லாமல் எந்த யாருமே சுவிசேஷ வேலையில் வெற்றி பெறவே முடியாது. அது ரெண்டை நம்ம தெளிவாக பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் அஞ்சு பகுதிகள் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப முற்றிலுமாக முறிந்து போய்கிட்டு இருக்கிற காரியங்கள், ரொம்ப இருளாக இருக்கிற காரியங்கள். இந்த அஞ்சு காரியங்கள், இந்த அஞ்சு காரியங்களில் நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம எந்திரிச்சு, ஏன்னா இந்த சமுதாயத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம், அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க மாட்டோம். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னா ஒரு செத்த மீன் மாதிரி அப்படியே தண்ணீரோடு அடிச்சுக்கிட்டு போகாமல் உயிருள்ள மக்கள் போல எதிர்நீச்சல் போடுகிற மக்களாக நாம் இருக்கணும். இந்த சமுதாயம் இப்படி தான் போகுதுன்னா சுவிசேஷத்துக்காக எதிர்நீச்சல் போட்டு நான் வித்தியாசமாக இருப்பேன். ஒரு போர்க்களத்து ஒரு உண்மையான சேவகனுடைய விசுவாசம் வந்து எங்கே போர்க்களம் ஆக்ரோஷமாக இருக்கோ அங்கேத்தான் பார்க்க முடியும்னுவாங்க இல்லைங்களா. நான் ஒரு போர் சேவகன் இந்தியா அப்படின்னு சொல்லி நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு நான் ஒரு தேசபக்தின்னு எல்லா இடங்களையும் சொல்லலாம். வாப்பா நீ மிலிட்ரிக்கு போ அப்படின்னு சொல்லி போர்க்களத்தில் அனுப்பிச்சோன்னா அப்போ தான் உன் தேசபக்தி தெரியும்னுவாங்க இல்லைங்களா. எங்கே போர்க்களம் பயங்கரமாக இருக்கோ அங்கேத்தான் ஒரு உண்மையான போர் சேவகனுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இயேசுடைய சீஷருங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு விசுவாசிங்க இயேசுவை நேசிக்கிறோன்னு சொல்லலாம். ஆனால் இயேசுடைய சுவிசேஷம் எங்கே தாக்கப்படுதோ மறுதளிக்கப்படுதோ எந்த விஷயங்களில் அதுக்கு விரோதமாக நடக்குதோ அங்கேத்தான் நான் சாட்சியாக நிற்பேன் அப்படின்ற உண்மையான சேவகர்களாக நாம் இருக்கும்படி ஆண்டவர் தான் நம்மளை எழுப்பணும். ஏன்னா நாம் இப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு கனவீனம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடக்காமல் சுவிசேஷத்துக்கு கனவீனம் அவமானம் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கலாம். அதை உணர்ந்து அட்லீஸ்ட் இன்னும் மீதி இருக்கிற நாட்களாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நான் வாழ போகிறேன், அதை என்னை மாற்றிக்க போகிறேன், அட்லீஸ்ட் இன்னி இருக்கிற நாட்களாவது யாராவது என் மூலமாக என் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவருக்குள்ளே வரும்படிக்கு நான் மாறுகிறேன்றவங்களுக்கு தான் இந்த செய்தி. நான் மாறவே மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு இதில் மனசில் ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக இதில் அஞ்சு இங்கிலீஷில் எஃப்எஃப்எஃப்ன்ற வார்த்தைகள் அஞ்சு எஃப். சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை முறையில் இருக்கணும்னா நமக்கு அஞ்சு எஃப் இதை பற்றி கவனமாக இருக்கணும். எதெல்லாம் முதலாவது எஃப் வந்து ஃபேமிலி, குடும்பம். குடும்பம் வந்து கடவுள் சமுதாயத்தின் பில்டிங் பிளாக்ஸ்னு வாங்க, சமுதாயத்தின் கட்டமைப்பின் அடிப்படையே குடும்பம் தான் இல்லைங்களா. ஒரு குடும்பம் உருவாகிறது ஒரு பரிசுத்த திருமணம்ன்ற பந்தத்தினால. ஒரு குடும்பம் தான் ஒரு சமுதாயத்தை பாதுகாக்குது. எப்போ குடும்பங்கள் அழியுதோ, குடும்பங்கள் மோசமாக போதோ என்ன அடையாளம் அது, அந்த சமுதாயம் அழிய போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. பாருங்கள், குடும்பங்கள் மோசமாக போச்சுன்னா குடும்பத்தை நாம் காக்கலைன்னா என்ன ஆகும், அந்த சமுதாயமே சரிஞ்சு விழுஞ்சிரும், நொறுங்கி போயிடும். ஒரு சமுதாயம் ரொம்ப மோசமாக சோதோம் குமாரா மாதிரி வேசித்தனங்களையும் பயங்கரங்களையும் போகிறதுக்கு, அங்கே போ அந்த சமுதாயத்தில் வர பிள்ளைகள் எல்லாரும் பயங்கர கிரிமினல்ஸாக சைக்கோஸாக மாறுறதுக்கு என்ன காரணம், குடும்பங்கள் சரியில்லாமல் போகிறதுனால. பாருங்களா, குடும்பம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எப்படி குடும்பங்கள்லாம் நம்ம சமுதாயத்தில் முறிஞ்சிக்கிட்டு இருக்குன்றது, எவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குதுன்னு. சின்ன சின்ன சண்டைகள்லேருந்து எடுத்து பெரிய பெரிய புரிதல் இல்லாமல், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல், வேசித்தனத்துலேயும் சண்டைகளையும் அவ்வளோ பெரிய இதுலையெல்லாம் போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ டைவர்ஸுங்க ஆகுது இல்லைங்களா. அதுவும் பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிற மத்தியில் எத்தனை பேர் டைவர்ஸுங்களும், ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும், பயங்கரமான கதைகளை கேட்குறோம், பிள்ளைகளை பிரிக்கப்படுறத கேட்குறோம், மோசமான நிலையில் போகிறத பார்க்குறோம். நிறைய பேர் யூகம் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் கல்யாணன்றதே போயிடுமா, கல்யாணன்றதே இருக்காது, எல்லாரும் ஏன் கல்யாணம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், எல்லாம் ஒன்றா வாழ்ந்துக்கலாம், இருக்கலாம், இருக்கிற இஷ்டம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், அப்புறம் போயிடலாம் அப்படின்ற காலம் வரப்போகுது. வேசித்தனம் அதிகமாக போகுது. நம் வாழ்கிற காலத்தில் கல்யாணன்றது ஒரு தெய்வீகமான ஒரு நிறுவனம், அது ஒரு புனிதமான பந்தோன்ற மரியாதை யாருக்குமே இல்லை இல்லைங்களா. எத்தனையோ திருமணம் ஆனவங்க கல்யாணத்தை ஒரு நரகமாகத்தான் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிட்டெல்லாம் ஐயோ பேசி பாருங்கள் வேலையில் செய்கிறவங்கிட்டெல்லாம் வைஃபை பற்றி என்னன்னா ரோ புலம்பல் தான், முறுமுறுப்பு தான், ஐயோ அதுவா இதுவான்னு. பெண்கள் கிட்ட பேசி பாருங்கள், ஜெயத்தான் திருமணம் ஒரு நரகம் மாதிரி, ஆண்கள்லாம் ஒரு வெறி பிடிச்ச ஒரு மிருகங்க மாதிரி, பெண்கள் ஒரு கோபத்தை நிறைஞ்ச கோபம் பிசாசு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. ஒரு கசப்பான வாழ்க்கையாக திருமண வாழ்க்கை போயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனுஷன் அவன் மனைவியை விட்டு வேற எல்லாரையும் நேசிப்பான், ஒரு பெண்ணு அவன் புருஷனை விட்டு வேற எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும். அதுவும் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணு ரொம்ப மோசமாக கேவலமாக நடத்துறது ஒரு புருஷன், அவனுடைய புருஷனை தான், வேற எந்த ஆம்பளையும் அப்படி நடத்தாது. அப்படி ஒரு உள்ளுக்குள்ள கசப்போ வெறுப்போ நிறைஞ்ச உறவாக திருமணம் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு இருளில் தத்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் திருமணத்தில் இவ்வளோ வேதனைகள், எப்படி இந்த திருமணத்தில் சந்தோஷமா இருக்குது, எப்படி ஒரு உறவில் இருக்கிறதுன்ற தத்தளிக்கிற சமுதாயத்தில் நாம் வாழுகிறோம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு இருளான சமுதாயத்தில் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக குடும்பங்களாக நாம் எப்படி இருக்கணும்? நாம் வந்து நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவுடைய சுவிசேஷ கிருபையை காட்டுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய குடும்பங்களின் மூலமாக இயேசுவுடைய மீட்கும் கிருபையை இந்த சமுதாயத்துக்கு காட்டணும். அதனால தான் குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு எல்லாம் இந்த குடும்பங்கள்லாம் இப்படி நாசமாக போகிறதுக்கு ஏன்னா காரணம் நமக்கு தெரியும். நம்மெல்லாம் ஏதேனுடைய சாபத்தில் வாழ்கிறோம். பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த சாபம், பெண்ணுடைய உலகம் குடும்பம், ஏவாள் கிடைச்ச சாபத்தினால புருஷனை எப்பப்பார் கட்டுப்படுத்தணும்னு பெண்களுக்கு இருக்கிற இயற்கையான ஒரு குணம் இல்லைங்களா. அந்த சாபத்தினால என் பேச்சு தான் கேட்கணும், எங்கே தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, உங்கள் அம்மா பேச்சு ஏன் கேட்குறேன், என் பேச்சை கேளுன்னு புருஷனை ஆட்டி படைக்கிற ஒரு குணம் பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கும் அந்த அந்த பிள்ளைகளுடைய கஷ்டம் இல்லைங்களா அந்த பெண்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான்ற சாபத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட குடும்பங்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை தான் இந்த உலகத்துக்கு என்ன காட்டணும். இந்த சபிக்கப்பட்ட குடும்ப சாபங்களுக்கு ஒரே பரிகாரம் சுவிசேஷம் தான். சுவிசேஷ கிருபை தான் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நம்மளுக்கு நீக்கி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு காண்பிக்கோன்றது யாருங்க எடுத்து காட்டணும்? நம்ம குடும்பங்கள் தானே சாட்சியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். ஆகவே மீட்கப்பட்ட புருஷர்களாக மனைவிகளாக அப்போ எப்படிங்க பாஸ்டர் இருக்கிறது, இப்படி என் குடும்பம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும், நாங்கள் அப்படி இல்லையே அப்படின்னா, வேதம் வந்து ஒரு வெற்றிகரமான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு புருஷன் என்ன செய்யணும் மனைவி என்ன செய்யணும் தெளிவாக போட்டிருக்குங்க, தெளிவாக போட்டிருக்கு, அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அதை நம்ம அதை கடைப்பிடிக்க மனசு இல்லாததுனால, நம்ம எஞ்சி இருக்கிற பாவம் இடம் கொடுக்காதனால தான் நம்ம குடும்பங்களை நம்மளே கெடுத்துக்கிறோம் பெருமைனால ஈகோனால. எப்படி ஒரு நல்ல சுவிசேஷ குடும்பமாக நம்ம இருக்கிறது? தெளிவாக வேதம் சொல்லுது, கிளியர் வழிநடத்தல், கிளியர் டைரக்ஷன் எப்படிங்க இருக்கிறது? எபேசியர் 5:25 நமக்கெல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். எபேசியர் 5:25, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். பவுல் வந்து மீட்கப்பட்ட புருஷர்களுக்கு சொல்றார். உலகத்தில் சொன்னால் அடிப்பாங்க நம்மளை இல்லைங்களா. மீட்கப்பட்ட புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அவங்கள அன்பு கூறுங்க. அந்த ஏதேன் சாபத்தை சுமந்தவனாக எப்பப்பார் குலாசியில் போட்டு உங்கள் மனைவிகள் மேல் கசந்து கொள்ளாதீங்க. ஐயோ எப்பப்பார் இதே தொல்லை தான், எப்பப்பார் இதே தான் அப்படி இப்படின்னு கசந்து கொள்ளாதீங்க, அவங்கள் மேல் அன்பு கூறுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக உன் மனைவி மேலே புருஷர்களே உனக்கு அன்பு வளர்ந்துக்கிட்டு போகணும். அதனோட அளவு என்னங்க, எவ்வளோ தான் அன்பு கூறுறதுங்க பாஸ்டர், அன்பு கூற கூற நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் அடக்கி வைக்கணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு அன்பு கூறணும்? அப்பாடி பாரு பாரு பாருன்ற மாதிரி தலை தூக்கி அப்படியே தலையை சுத்துற மாதிரி ஒரு மாடலை வைக்கிறாரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அப்படியே எப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, சபையை அன்பு கூர்ந்த மாதிரி புருஷர்களே மனைவிகளை அன்பு கூறணும். ஒருத்தர் சொன்னார், ஆயிரம் ஆயுசு எடுத்தாலும் அந்த அளவுக்கு வளர முடியாது. ஒரு ஆயுசு பத்தாது, நமக்கு ஆயுசெல்லாம் கிடையாது. எத்தனை, இது எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த அளவுக்கு வளரணுமா? சபையை கிறிஸ்து நேசிக்கிற மாதிரி எப்படி நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நேசிக்கிற மாதிரி புருஷர்கள் அன்பு கூறணும். அப்படியே இந்த அன்புக்கு சுயநலம் கிடையாது. எப்படி சபையை அன்பு செய்கிறார் கிறிஸ்து, அதில் ஈகோ கிடையாது. அதில் வந்து வீணான வீராப்பு, சில பேருக்கு வீட்டு வீராப்பு, வெளியிலலாம் ஒரு வீராப்பு இருக்காது, புருஷ மனைவி கிட்ட தான் வீராப்பு, எல்லாம் கோபம் இதெல்லாம் காட்டுறது, ஈகோலாம் காட்டுறது. வெளியில் ஆஃபீஸ்லலாம் பொட்டி பாம்பாக இருப்பார், இங்கே வந்து அப்படியே படம் எடுப்பார் வீட்டில். அது இல்லை, வெட்டி வீராப்பு அங்கே கிடையாது, அடாவடி இருக்காது, கொடுமையான வீராப்பு அதெல்லாம் இருக்காது, ஈகோ இருக்காது, பெருமை இருக்காது, அராஜகம் இருக்காது, இல்லைங்களா? அன்பு கூறுங்கள். இந்த அன்பு, இது அக்கறை நிறைந்த அன்பு. 28வது வசனத்தில் புருஷர்கள் தங்க படிங்க,
அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும்.
சொந்த சரீரங்களாய் பாவித்து எப்படி பாவிக்கணும்? என் உடம்பு மாதிரி. என் உடம்பு என்ன பண்றேன், இன்னைக்கு காலையில குளிச்சு இல்லைங்களா, குளிச்சு நல்லா சோப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து லோஷன் கீஷன்லாம் உடம்பெல்லாம் தேய்ச்சி நல்லா பொத்தி பார்த்துக்கிட்டு மேக்கப்பெல்லாம் பண்ணி தலையெல்லாம் வாரி, இன்னும் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் எல்லாம் நல்லா போட்டு பொத்தி நல்லா பார்த்துக்கிட்டு அந்த உடம்புக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, அந்த உடம்பு எங்கேயும் வலிக்கக்கூடாது. அப்படி உடம்பை பார்த்துக்கிறியே, எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா பொத்தி பொத்தி பார்த்துக்கிறியே, அந்த மாதிரி மனைவியை பார்த்துக்கணும். என்ன சொல்கிறது, என்ன வித்தியாசம் ஏற்படுத்தும் இப்படி ஒரு அன்பு காண்டி நாம் நம்ம மனைவிகளுக்கு காமிச்சோம்னா, சமுதாயம் அப்படியே தலை சுத்தம் அவங்களுக்கெல்லாம். நம்ம அவங்களுக்கு தெரியாது, நாங்களாம் இந்து இதுலேருந்து வந்தது இல்லைங்க. எங்களுடைய சமுதாயம் எப்படின்னா புருஷவங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சோஃபாவில் ஒரு வாயில் சிகரெட்டெலாம் வச்சு டிவியை பார்த்துட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வைஃப் தான் வீடை துடைக்கணும், அதை பண்ணணும், சாமான் கழுவணும், எல்லாம் செய்யணும், வேலைக்காரியம் தான். நம்ம சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்க்கணும், ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம். அதான் அதான் கம்யூனிட்டி, நம்ம வாழ்ந்த கம்யூனிட்டி. அது இல்லை, புருஷர்களே கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் அன்பு கூறுங்கள். பாருங்களேன் என்ன ஒரு மாடல், என்ன வித்தியாசம் ஏற்படுத்தும். 1 பேதுரு 3:7 சொல்றாரு, 1 பேதுரு 3:7 எடுத்துக்கங்களேன், படிங்களா. அந்தபடியே 3:7 எல்லாரும் திறந்து வச்சுக்கலாம். அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களோட வாழ்ந்து அவர்களோட கூட அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாய், எவ்வளவு பெரிய வார்த்தை, அவர்களாய் இருக்கிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். உங்கள் மனைவிகளோடு எப்படி வாழணும்ன்றாரு, விவேகத்தோடு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, நீ அவங்கள புரிஞ்சு, அவங்க நீ ஆம்பளை அவங்க பொம்பளை, அவங்க பெண்ணு வேற, அவங்க உன்ன மாதிரி இல்லை, அவங்க நீ கல் நெஞ்சா இருக்கலாம், ஈரம் இல்லாத நெஞ்ச, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், அவங்க உனக்கு என்ன சொன்னாலும் உரைக்காமல் இருக்கலாம், நீ அப்படியே அப்படியே தொடச்சு, அவங்க அப்படி இல்லை, அவங்க ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப கனவு வச்சிருக்கிறவங்க, ரொம்ப ஒரு கனவு உலகத்தில் சில நேரங்களில் வாழ்கிறவங்க, ஒரு சென்சிட்டிவ் உணர்வு இல்லை, மிருதுவானவங்க. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு விவேகத்தோடு அவங்களோடு வாழ். ஒரு ஒரு ட்ரை லாஜிக்னுவாங்க, 2, 2, 4 நான் புருஷன் என் பேச்ச கேளு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வாழக்கூடாது. ஒரு ட்ரை லாஜிக் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, கேளு, வேலை இல்லை காசுல அப்படிதான் இருந்தோம் நம்ம, அப்படி ஒரு லாஜிக்காக பேசிகிட்டு இருப்போம் நம்ம. அப்படி இல்லை, அவங்க அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், அவங்க சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கனவுகள் ரொம்ப, அதை புரிஞ்சு விவேகத்தோடு அவங்களோட வாழ்ப்பா. ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க, நம்மலாம் உணர்ச்சி அவ்வளோ இல்லை பாருங்க, நம்மளாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அதை நீ புரிஞ்சுக்கணும், ஒரு கடுமையான அதிகாரத்தோடு இல்லை, புரிஞ்சுக்கிட்டு அவங்களோடு வாழ். பவுல் பேதுரு என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ். நீ அப்படி வாழலைன்னா என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நான் வாழ மாட்டேங்க, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். பேதுரு என்ன சொல்கிறாரு, உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அந்த அதுக்காக ஜெபம் பண்றவங்க பாஸ்டர், இதுக்காக ஜெபம் பண்றவங்க பாஸ்டர், ஆண்டவர் வருஷக்கணக்கில் கேட்க மாட்டேன்றார் பாஸ்டர், ஏன் கேட்கப்பாரு உன் ஜெபம், நீ ஒழுங்கா உன் வைஃப் கூட ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு வாழ், அந்த வாழ்க்கைக்கு உன்னை மாத்திக்கிற வரைக்கும், அந்த ஈகோவை முழுங்கி மனைவியோட விவேகத்தோடு வாழ்ற வரைக்கும் உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்றார் பேதுரு. விவேகத்தோடு வாழாத எந்த புருஷனும் உருப்பட மாட்டாருன்றார் பேதுரு. பாருங்க பேதுரு தான் சொல்றார், நான் சொல்லலை. உங்க ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, புருஷனா நான் செய்கிற ஜபம் ஆண்டவர் எனக்கு கேட்கணும்னா என் வைஃபோடு விவேகத்தோடு வாழ்ற வாழ்க்கையை நான் படிச்சுக்கணும், என்ன நான் மாத்திக்கல. அப்படியெல்லாம் இல்லை, நான்லாம் அப்படி இருந்தவன், எங்கள் ஃபேமிலி தெரியுமாலாம் பேசிக்கிட்டு இருந்தா உன் ஜபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். பாருங்களேன் அது ஆசீர்வாதம் என்ன, அப்படி நீ வாழ்ந்தினா உன் ஜபங்களுக்கு தடை இல்லை, ஆண்டவர் உன் ஜபங்களை கேட்பார். அநேக ஜபங்களை கேட்டார்னா எவ்வளோ சிறப்பாக நம்ம வாழ்க்கை, யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க தான் சொல்றாரு. ஓகே, புருஷர்களுடைய கடமை தெளிவா இருக்கு, மனைவிகளுடைய கடமை என்ன? சுவிசேஷத்துக்கு பாத்திரமா வாழணும்னா மனைவிகள் வந்து இந்த சீரியல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட், எங்கள் பெண்கள் உரிமை, பெண்கள் உரிமைன்னெலாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு நாங்களும் ஆண்களும் ஒன்று, நாங்க செய்கிற வேலைகள்லாம் செய்கிறோம், நாங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டுறோம் பஸ்ஸை ஓட்டுறோம்லாம் உரிமையை பேசிக்கிட்டு இருக்காம படைப்பின் ஒழுங்கை புரிஞ்சுக்கிட்டு படைப்பின் டிசைனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 5:22 அவர் சொல்றார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அம்மா ஆதா ஏதேனுடைய சாபத்தை உன்னை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி பண்றான் பாரு இன்னைக்கு, அப்படின்னு அவர் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி புருஷனை வார்த்தையினால கண்ட்ரோல் பண்றது, கோபத்தினால கண்ட்ரோல் பண்றது, சில நேரத்தில் அமைதல்னால கண்ட்ரோல் பண்றது, அப்படிலாம் இருக்கு தெரியுமா? அமைதலாக இருந்தால் தெரிஞ்சுக்கணும் மெசேஜ், கண்ட்ரோல் அப்படி பண்ணுறது, ஈவன் சில நேரங்களில் உடம்பை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, அதெல்லாம் செய்யாது புருஷர்களை, அப்படி செய்யாது. நீ என்ன செய்யணும், புருஷர்களுக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, என்ன இவங்க இங்கேயும் மாடல் ஸ்டாண்டர்டு பாருங்களேன் அம்மா, பயங்கரம் தான் இதுவும். கிறிஸ்து சப் என்ன போட்டிருக்கு, மனைவிகளே 22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல். இயேசு கிறிஸ்துக்கு நீ எப்படி கீழ்ப்படிவியோ அந்த மாதிரி உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படி. என்ன என்ன சொல்றீங்க இதை பத்தி, இது என்னமா இப்படுகிறது உங்களுக்கு நடக்கிற காரியமா? அதுக்கு மோட்டிவ், அதுக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார் பாருங்களா 23 எப்படி, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அதாம்மா டிசைன், ஏன் நான் கீழ்படியணும், ஏன் அப்படி கீழ்படியணும், ஏன்னா அதான் டிசைன், அதுதான் கடவுளுடைய சித்தம், அதான் கடவுளுடைய அமைப்பே. ஒரு தலை ஒரு உடம்பு, தலை கேட்குற தலை சொல்ற மாதிரி உடம்பு கேட்டா தான் அது ஒரு உடம்பு. இப்போ தலை ஒன்று சொல்லுது உடம்பு ஒன்று செய்யுதுன்னு வச்சுக்குவேன், அது என்ன பாருங்களேன், அது ஒரு அது விகாரம் இல்லையா, அலங்கோலம். அது தலை ஒன்று சொல்லுது உடம்பு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது அலங்கோலமான உடம்பு. அதே மாதிரி தான் குடும்பம் அலங்கோலம் ஆகிடும், குடும்பத்தில் ஒரு அதிகாரம் இருக்காது, ஒழுங்கு இருக்காது, படைப்பின் ஒழுங்கே அங்கே பார்க்க முடியாது, சுவிசேஷ சாட்சியை அந்த குடும்பத்தில் பார்க்க முடியாது, அலங்கோலமாக குடும்பம் ஆகிடும். நீ காண்டி இப்படி இல்லைன்னா, ஏன்னா படைப்பின் அமைப்பே அதான், தலை புருஷனாக வைத்திருக்கும் போது அந்த தலைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். பாருங்க இல்லைனா விகாரமாக அன்கன்ட்ரோலபா, தலை ஒன்று சொல்லுது உடம்பு ஒன்று செஞ்சுட்டு போதுன்னா தலை எப்படி திரும்புது, உடம்பு இப்படி என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். அப்படித்தான் குடும்பம் ஆயிரும், அங்கே பிள்ளைகள் சப்மிட் பண்ண மாட்டாங்க, குடும்பம் அலங்கோலமாக ஆயிடும். இல்லை ஒரு மனைவி நான் கேட்க மாட்டேங்க, நான் ரொம்ப அடோங்க, நான் என் சொல்கிற பேச்சு தான் அவங்க கேட்கணும்னு புருஷன் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்குவோம், குடும்பத்தையாவது காப்பாற்றுவோன்னு சொல்லி சேடாக மைஃப் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா அது வந்து இங்கிலீஷில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலின்னு வாங்க, ஒரு ஒழுங்கின அலங்கோல குடும்பம் அது. அந்த குடும்பம் ஒருபோதும் படைப்பின் அமைப்பை அலங்கோலம் படுத்துறது மாத்திரம் இல்லை, சுவிசேஷத்துக்கு சாட்சியாக அந்த குடும்பம் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. பாருங்களேன் அது சுவிசேஷத்தை பாதிக்குது பாருங்களேன். ஓகே, அது 24 சொல்றார், ஆகையால் அது இப்போ அது ஒரு மாடல சொல்றார் படிங்களா 24,
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்படிந்திருக்க வேண்டும்.
அதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு மாடலை சொல்றாரு பாருங்களேன். சபை எப்படி தன்னுடைய பலவீனத்தை அறிந்து தன்னுடைய புருஷனுடைய கிறிஸ்துவுடைய பலத்தையும் அவருடைய இதுவும் அறிந்து அவர் தான் ஆண்டவர் நியமித்த தலைவன் அறிந்து அவருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி அன்புல கட்டாயத்திலேயே சபை கீழ்படியுது இல்லையா? அவர் மேல இருக்கிற அன்புல ஆண்டவர் நியமித்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற மாதிரி மனைவிகளும் தங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து நாம் பலவீனமா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் படைப்புல எனக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னு மனைவிகள் அதையே செய்யும் போது தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலன் இவர் தான், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாதுகாவல் இவர் தான், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சப்போர்ட் இவர் தான், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் பாருங்களா. அதை தாழ்மையோடு செய்யும் போது எந்த அளவுக்கு செய்யணும் பாஸ்டர், நான் சண்டே என் புருஷன் பேச்ச கரெக்டா கேட்கறேங்க பாஸ்டர், இல்ல சில விஷயங்கள் என் புருஷனை பேச்ச கேட்கறேங்க பாஸ்டர், இந்த வசனம் என்ன சொல்லுது, எதுல கீழ்ப்படியணும், புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, இதான் மனைவியுடைய கடமை, இதான் கடவுளுடைய டிசைன், கடவுளுடைய சித்தம். அப்பனா பாஸ்டர் என்னுடைய பெருமை என்ன ஆகுறது, என்னுடைய உரிமை என்ன ஆகுறது, என்னுடைய மூமெண்ட் என்ன ஆகுறது, பேர் என்ன ஆகுறதுன்னா வரலாறு நமக்கு காட்டுது. எந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த, சில பேர் ரொம்ப படித்தவங்க புருஷனை விட ஞானமான பெண்கள், இந்த ஆண்டவர் கொடுத்த காரியத்தை அறிந்து அதுக்கு ஒழுங்காக கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் மிக உயர்வாக அந்த பெண்களை கனம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அந்த குடும்பத்தை பயங்கரமாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அந்த அம்மாவுக்கு கொடுக்குறார். அப்படித்தான் ஏவாளுடைய சாபத்திலேருந்து அந்த பெண்கள் தவறுதுங்க பாருங்களேன். சாராவுடைய உதாரணமாக பார்க்குறோம் இல்லைங்களா, எவ்வளோ புருஷனை விட எவ்வளோ புத்திசாலி தான், அழகு தான், ஆனால் புருஷனுக்கு எவ்வளோ கீழ்ப்படிந்திருந்தா, அந்த மாதிரி தான் எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நான் மதித்து ஆண்டவருக்காக கீழ்ப்படிவேன், சுவிசேஷத்துக்காக கீழ்ப்படிவேன் நம்ம, அந்த பெண்களை ஆண்டவர் எவ்வளோ உயர்த்துறாரு, கனம் பண்ணுறார். அதை நம்ம வரலாற்றுலையும் வேதத்துலையும் பார்க்குறோம். பிள்ளைகளுடைய ட்ரைனிங்கை பற்றி நம்ம பேசிட்டு போகலாம். ஆமாம், அந்த பிள்ளைகளுடைய மனதை நம்ம மாற்றத்தான் முடியாது, ஆனால் நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்டாண்டர்டு, இது சுவிசேஷ வீடு, ஆண்டவருக்கு சாட்சியாக தான் நான் வாழணும், இந்த வீட்டில் இந்த ரூல்ஸ் தான் இருக்குது, நீ ஜபம்னா ஜபம் பண்ணுறதுக்கு வரணும், வேதத்தை வேதத்தை படிக்கணும், சண்டேனா சர்ச்சுக்கு தான் வரணும் இல்லைங்களா. அந்த டிசிப்ளினில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கத்தான் வேணும், ஒரு வழி இல்லை, எங்களுக்காக இல்லை, எங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்கிறோம், ஆண்டவருடைய பேரை கெடுக்கிற பிள்ளையா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். நம்முடைய எக்ஸாம்பிள், நம்ம வார்த்தைகள், நம்ம லைஃபு அந்த பிள்ளைகள் முன்னாடி ஒழுங்காக இருக்கணும் பாருங்களேன். ஒரு பேலன்ஸை கற்றுக்கணும், ஒரு பக்கம் அன்பு காட்டணும், இன்னொரு பக்கம் சிக்ஷிக்கணும். எபேசியர் 6:4 அதே நமக்கு சொல்லுகுது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், கோபப்படுத்தக்கூடாது, கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அவங்கள கோபப்படுத்தாமல் எப்படிங்க செய்யறது, ஒரு பக்கம் கோபப்படுத்தக்கூடாது, இன்னொரு பக்கம் சிச்சித்து அவங்கள வளர்க்கணும். எப்படி செய்யறது, ரொம்ப முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து பவுல் சொல்லுவார், ஆவியில் நம்ம வார்த்தையின்படி ஆவியில் நிறைஞ்சு நடந்தோன்னா இதை செய்யக்கூடிய இதை நம்ம கற்றுக்குவோம். அவங்களுக்கு சில நேரத்தில் சிட்சிப்போம், ஆனால் அந்த சிட்சிக்கிறது அவங்க நல்லதுக்கு தான் செய்கிறோன்னு அவங்க உணர்ந்துக்கும்படிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். சில நேரங்களில் அன்பும் காட்டுவோம், ரெண்டும் இருக்கணும். சில பெற்றோருக்கு சுயநலம், என் பிள்ளைகள் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துரும், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், என் ஊர் ஃப்ரெண்டு கொலிகிட்ட பேசிட்டு என் பையனுக்கு நான் ஃப்ரெண்டு, என்னப்பா அவன் பையனுக்கு வயசு 8 வயசுனார் ஃப்ரெண்டா, 8 வயசு பையன்கிட்ட காத்துருவும் பையன் என்ன ஆகிறான் பாருன்னு, அது தப்பு ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ஃப்ரெண்டாக தான் இருந்து பார்த்துக்கணும், சில நேரங்களில் சிட்சிக்கத்தான் வேணும். ஓகே, முதலாவது காஸ்பலுக்கு தகுதியான வாழ்க்கை முறை, நம்ம குடும்பத்தை பார்க்குறோம், யோசிச்சு பாருங்க, முழு குடும்ப வாழ்க்கையில் சுவிசேஷத்தை நம்ம காட்டலாம் தெரியுமா? ஏன்பா எல்லாரும் புருஷ வயசுங்களை கடிந்து கொள்ளும் போது உன்னால் மாத்திரம் எப்படிப்பா பொறுமையா அன்பா, எப்படி ஒரு வைஃபை நடத்துகிற விதமே பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்க, அவளை தகுதியில் இருக்கிற மாதிரி தெரியலையே, அவளை ஒன்று கோவமூட்டினாலும் எப்படி பொறுமையாக தாங்கிக்கிட்டு அன்பா நீ நடந்துக்கிற, ஏன் தெரியுமா நான் பொறுமையாக நடந்துக்கிறேன், ஏன்னா என்னுடைய அன்பு என் வைஃபை நான் நடத்துகிற விதத்தின் மூலமாக இந்த உலகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இயேசு எந்த அளவுக்கு பாவியான சபையை நேசிக்கிறார். என்ன ஒரு சாட்சி, என் வைஃபை நான் நடத்துறது மூலமா இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுவேன் இயேசு இந்த பாவியான சபைகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அது ஒரு மாதிரி, அதுக்காக நான் அப்படி நேசிப்பேன். வைஃப் ஏமா அது உன்னை விட படுமுட்டாளாகிறாரு புருஷன், எவ்வளோ ஞானியாக இருக்கிற, ஏன் அவருக்கு அவ்வளோ கீழ்ப்படுகிற, ஏன் அவர் பேச்சு அவ்வளோ கேட்குற? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு சபை தன்னுடைய கிறிஸ்துக்கு எவ்வளோ கீழ்ப்படிந்து வாழோன்றத என்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் காமிப்பேன். ஆச்சு பாருங்கள் என்ன அழகான சுவிசேஷ சாட்சி. உங்களுக்கு தெரியுமா முழு திருத்துவ குடும்பமே ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு நிழலாகத்தான் குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்கிறாங்களோ, எப்படி பிதாக்கு அடங்கி குமாரன் கீழ்ப்படிந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ, எப்படி பரிசுத்தாவி பிதாக்கும் குமாரனுக்கும் கீழ்ப்படிந்து இருக்கிறாரோ, அதே மாதிரி புருஷன் தலையாக அந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து மனைவியாக, அந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி திருத்துவ குடும்பத்தினுடைய ஒழுங்கு பிரதிபலிக்கும்படித்தான் குடும்பம் ஏற்படுத்தப்படும். அந்த தெய்வீக மாதிரியாக இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்களேன், எவ்வளவு விகார அகோரமா இருக்கு குடும்பங்கள். அதை பிரதிபலிக்கும்படி அதனோட கண்ணியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு நம்ம காண்டி எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும். நம்ம பாண்டி இந்த மாதிரி புருஷர்களாக மனைவிகளாக வாழ்ந்தோன்னா எவ்வளவு வலிமையான மனசாட்சி தொடுகிற சாட்சிகளாக நம்ம குடும்பங்கள் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம வயசையும் நடத்துறது, நம்ம புருஷங்கிட்ட நடந்துக்கிறது அந்நியருங்க அதனுடைய தலையை சுத்த வைக்கணும். எப்படி இவங்க அதுதாங்க சாட்சி, அதுதான் சாட்சி. ஓகே முதலாவது அப்படி நம்ம இருப்போமா, அதான் கேள்வி. இப்படித்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் குடும்பமாக. நானும் என் வீட்டாரோ கர்த்தையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, அடுத்ததாக பாடப்போறோம் அந்த பாட்டு. ஓகே ரெண்டாவது குடும்பம், முதல் எஃப் குடும்பம் பார்க்கிறோம். ரெண்டாவது உண்மை. புருஷர்களாக மனைவிகளாக நம்ம உடம்பின் கற்பை காக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம மனசின் இருதயத்தின் கற்பை காக்கிற உண்மையான புருஷர்களா மனைவிகளா நம்ம. வெறும் உடம்பின் கற்பை காக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம மனசு இருதயத்தை காக்கிற கற்பை காக்கிற புருஷர்களா. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் நமது சமுதாயத்தில் அசுத்தம், எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். மற்றவங்களுடைய மனைவிகள் பற்றி பேசுறது, மற்றவங்களுடைய பெண்களை பற்றி பேசுறது, பேருக்கு தான் ஒரு மனைவியோடு இருக்கிறது, ஆனால் மனசு அந்த மனைவியோடு இல்லை. வேதம் நம்ம வெளியில் பார்க்கறது ஒண்டி சொல்லலைங்க, வேதம் அடிக்கடி ஒரு மனுஷனாக இருக்கணும்னா உள்ளத்துலேயும் அந்த பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். பாருங்களேன் எவ்வளோ கசப்பு குடும்ப வாழ்க்கையில் வர்றதே எதுக்கு, யாரோ என் மனைவியோட அழகாக ஒருத்தரை பார்க்கறது, பார்த்த உடனே ஆஹா இவன் எனக்கு மனைவியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கு, எவ்வளோ சாந்தமாக அழகாகவும் இருக்கு சாந்தமாகவும் இருக்கிற. இல்லை என் புருஷனை விட இன்னொருத்தர் ஒரு தயவாக இருக்கிறவங்கள, ரொம்ப கைண்டாக இருக்கிறவங்கள, ரொம்ப வசதியாக இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கும் அந்த வாசி இருக்குப்பார், எவ்வளோ நல்லா வசதியாக இருக்கிறார் அவர், எவ்வளோ அன்பா பாருங்க, அங்கே பார்த்து கற்றுக்காங்க அவங்க வைஃபை எவ்வளோ நல்லா பார்க்குறாங்க பாருங்க, கம்பேர் பண்ணிக்கிட்டு. இதனால தானே குடும்பங்களில் கசப்போம் உறவும். அது உன் புருஷன் உன்னுடைய குடும்பம், ஏன் நீ மற்றவங்கிட்ட கம்பேர் பண்ணுற, உள்ளத்தை விட்டுட்ட பார்த்தியா, உள்ளத்தில் கற்பு இருக்கா நமக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஆண்களாக இருக்கிறவங்க இது பெரிய பிரச்சனைங்க, பாலியல் கற்பு, செக்ஷுவல் பியூரிட்டி சேஸ்டிட்டின்னுவாங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் சுவிசேஷத்துக்கு பெரிய தடை இதுதான், பெரிய தடை பாலியல் தூய்மை. ஏன்னா இந்த காலத்தில் போனோகிராஃபியெல்லாம் நமக்கு ஈஸியாக மொபைலில் கிடச்சிருது, லேப்டாப்பில் கிடச்சிருது, இதெல்லாம் ரகசியமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரு இச்சையான அசுத்த வாழ்க்கை, தனிப்பட்ட ரகசியமாக வாழ்ந்துக்கிட்டு வெளிவேஷம், எத்தனையோ வருஷங்கள் மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலம் வாழலாம் நம்ம, யாருக்குமே தெரியாது. தனிப்பட்ட விதத்தில் மொபைலில் எனக்கு இஷ்டத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம், என் மனைவியை விட்டு மற்ற எத்தனையோ பேரோட மனசில் விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. எத்தனையோ வருஷங்கள் அப்படி வாழ டீசெண்டாக வெளியில் இருக்கிற மாதிரி. சாத்தா வந்து இந்த காலகட்டத்தில் தான் ஆண்கள் இல்லை ஆண்டவர் பார்த்து அழுது சொல்கிறார், அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் எத்தனையோ ஆண்கள் சபையில் இருக்கிற ஆண்கள் வளர்ந்து ஊழியக்காரங்களாக பாஸ்டர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய போர் சேவர்களாக வராததுக்கு மொடமாய் கிடக்கிறதுக்கு என்ன தெரியுமா, இந்த சாக்கடையில் மெதந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான். இதுதான் விடமாட்டேன்னு அவங்கள ஆண்டவருக்காக வாழ்வதற்கு. பாருங்களேன் ரொம்ப வேதனையானது காரணம். வெறும் ஒரு ஊழியக்காரர்களா, ஒரு மிஷினரியா சுவிசேஷத்துக்கு வர்றது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஒரு சாட்சியாக கூட நம்மளால இருக்க முடியாது. இந்த ரகசிய இச்சை வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாலியல் தூய்மை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, ஒரு செக்ஷுவல் பியூரிட்டி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில், ஏன் இந்த ரகசிய இச்சை வாழ்க்கை இல்லைங்களா, இச்சித்துக்கிட்டு இருக்குது, ஒரு அந்த பாவங்கள், அந்த மாஸ்டர்பேஷன், அப்படிப்பட்ட பாவங்களில் நம்ம இருந்தோன்னே யாருக்கும் வெளியில் தெரியாது, நம்ம தனியாக இருக்கலாம். ஆனால் இது பிரத்யேகமான விதத்தில் நம்ம மனசாட்சியை தீட்டுப்படுத்துது. தீட்டுப்படுத்தி சுவிசேஷத்துக்கு நாம் சாட்சிகளாக இராதபடிக்கு நம்ம மனசாட்சி ஆத்மாவையும் செஞ்சிருது. தெரியுங்களா உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்களேன். கொரிந்தியர் 6:18 இப்படி சொல்லுகிறாரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கிறது. வேசித்தனம் செய்கிறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேற எல்லா பாவமும் ஒரு விதத்துல வித்தியாசம். வேசித்தனம், அசுத்தம், தனிப்பட்ட விதத்துல தன் உடம்ப கெடுத்துக்கிறவன், இச்சையில ரகசியத்துல கெடுத்துக்கிறவன் தன் உடம்புக்கு விரோதமா பாவம் செய்கிறான். அப்படி செஞ்சா என்னங்க பரவாயில்லன்னு இருந்தீங்கன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது, உங்கள் சரீரம் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்ற உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குதுயா. உன்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை, சுவிசேஷ வெளிச்சத்தை உலகத்துக்கு பிரகாசிக்கிறது உன் சரீரத்தின் மூலமா தான் பிரகாசிக்கணும். அந்த சரீரத்தை நீ இந்த அசுத்த ரகசிய பாவங்கள்ல உன் மனசாட்சியும் சரீரத்தையும் தீட்டுப்படுத்தினா அந்த வெளிச்சம் வராதப்பா. நீ ஆலயமா இருக்க முடியாது. தீட்டுப்பட்ட ஆலயத்தின் மூலமா எப்படிப்பா வெளிச்சம் வரும், எப்படி வெளிச்சம் வரும் யோசிச்சு பாருங்களேன். தொடர்ந்து இந்த ரகசிய இச்சை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மனசாட்சி கடினப்பட்டு போய் மந்தமாய் போய் ஆண்டவருடைய மிரட்டலுக்கு பயப்படுறது மாத்திரம் இல்லை, பயங்கரமாக வரப்போகுது. தாவீதுக்கு வந்த மாதிரி இப்படி வாழ்கிறவங்களுக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படுற பயத்தை கூட எடுத்துறது மாத்திரம் இல்லை, ஆத்மாக்கள் மேலே மனதுருக்கமோ ஆவிக்குரிய கவனமோ நமக்கு இருக்கிறது இல்லை பாருங்களேன். இந்த தீட்டுப்பட்ட மனசாட்சி பரிசுத்தாவி எப்பவும் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது பரிசுத்தாவி மற்றவங்களோட காஸ்பல் ஷேர் எப்படிங்க உந்துதல் ஏற்படுத்துவாரு, எங்க அங்க உந்துதல் இருக்கும், எங்க ஆத்மாக்களை இயேசுடைய கண்கள் மூலமா பாக்குறதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி பேச்சு தான். இதுல இருந்து விடுபடாத வரைக்கும் இப்படியே பாவத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்படி ஒரு பாவத்துல வாழ்ந்துகிட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற சுவிசேஷத்தை எப்படிங்க மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு உந்துதல் வரும். யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் நம் மூலமா இயேசு கிட்ட வந்திருக்கலாம், நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களுடைய நித்திய எல்லாம் மாறி இருக்கலாம், நம்ம காண்டி சுத்த மனசாட்சியோடு வாழ்ந்திருந்தோம்னா. ஆனா இந்த சாக்கடை தண்ணியை குடிக்கிறதுக்காக நம்ம மனசாட்சியும் சரீரத்தையும் தீட்டுப்படுத்திக்கிட்டு சுவிசேஷத்துக்கு இடரல் உள்ளவர்களாக தீட்டுப்பட்ட ஆலயங்களாக வாழ்கிற வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். யாருக்கும் தெரியாதானா, தீத்துப்பட்ட மனசாட்சிக்கு அப்படி ஒரு மனசாட்சியை வச்சுக்கிட்டு சுவிசேஷத்துக்கு சந்தர்ப்பம் இல்லைங்க. சொன்னா யாரும் கேட்கறது இல்லைங்க, கூப்பிட்டா யாரும் வர்றது இல்லைங்க. எத்தனை சாக்குகள் சொல்றோம். பரிசுத்தாவி எப்படிங்க நம்மளை பயன்படுத்துவாரு. சுவிசேஷ சபையாக நாம் மாறணும்னா பிரதானமாக நமக்கு சுத்த மனசாட்சி வேணும். ஒரு சுத்த மனசாட்சி நமக்கு கொடுக்கற தைரியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்க முடியாது தெரியுமா. எப்பேற்பட்ட அரசாங்கம்னா நிக்கட்டும், எப்பேற்பட்ட மக்கள்னா எடுக்கட்டும், எனக்குள்ள சுத்த மனசாட்சி இருந்தா சிங்கம் மாதிரி என்னால் நிக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் தைரியமா நின்னார் அந்த காலத்துல. எதுக்கு நின்னார், அரசாங்கம் நாடுகளே அவருக்கு விரோதமா நிக்கும் போது என்ன சொன்னாரு, என் மனசாட்சி தேவனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், அந்த மனசாட்சி தீட்டுப்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. சுத்த மனசாட்சி நமக்கு இல்லைங்க. இந்த மாதிரி ரகசிய பாவங்களை நம்மளை தீட்டுப்படுத்திக்கிட்டு தேவ சரீர ஆலயங்களை தீட்டுப்படுத்திக்கும் போது புதிய ஏற்பாடு. அதனால தான் வெறும் பைபிளை படிக்கிறோம், ரிஃபார்ம்டு சத்தியங்களை படிக்கிறோம்னு வாழாதீங்க. சத்தியத்தை காத்துக்கொள்ளுங்க, அதோடு சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க. அதை காத்துக்கொள்ளாத அநேக பேர் தங்களுடைய விசுவாச கப்பல் சேதம் அடைந்தாங்க. தாவீது மாதிரி ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்தாங்க. ரகசிய எத்தனையோ வருஷம் எப்படிப்பா அவர் சபைக்கெல்லாம் போனார், இப்படி ஒரு ரகசிய வாழ்க்கை போனார், திடீர்னு இவ்வளோ பெரிய பாவத்தை செய்தார். நம்ம வாழ்க்கை அப்படி போவோங்க. ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும். பேசியர் 5 பேரளவுக்கு வேசித்தனம், அசுத்தம், பொருளாச பேரத்தனே அவங்களோடு இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்துக்கணும். ஏன் நம்ம ஒரு கதையை பார்க்கிறோம், சாத்தா வந்து உடனே நம்மளை பாவம் செய்ய விட மாட்டாங்க. முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளின் செவிர அவங்க உடைக்க பார்ப்பான். ஒரு கதையை பார்க்குறோம், ஒரு நல்ல நம்மளுக்கு நம்ம பிடிச்ச ஒரு ஹீரோவை போட்டு ஒரு வேசித்தனமான ஒரு கதையை போடுவான். அந்த கதையை பார்க்க, அந்த சினிமாவை பார்க்க முதல்ல அந்த உணர்ச்சி, நமக்கு உணர்ச்சியின் எதிர்ப்பு குறைக்க பார்ப்பான். அந்த கதையில் நம்மளும் போய் அந்த விருப்பத்தோடு பார்த்து, ஐயோ இது வேசித்தனமாச்சே, தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாச்சே, உடனே நாம் திரும்பல, அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி உணர்ச்சியோடு அதை நம்ம அதை ஒத்துக்கொண்டு அதிலோடு நம்ம உணர்ச்சி கவரும் போது அடுத்ததாக அந்த பாவத்தில் நம்ம விருப்பத்தோடு விழுந்துருவோம். முதல்ல உணர்ச்சியின் செவரை உடைப்போம். பார்த்தா அவங்க வாழ்க்கையில் இந்த வீடியோஸ் மூலமாக படங்கள் மூலமாக என்ன செய்யலாம் பாருங்களேன், இப்படித்தான் நம்ம விழுந்துருவோம். ஓ பாஸ்டர் போதும், இதெல்லாம் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, ஒருவேளை என்னை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க போல இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா காதுள்ளவர்கள் கேட்க கடவார்கள். உங்களுக்கு உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காக மீதி இருக்கிற வாழ்க்கையாவது நான் வாழப்போகிறேன் என்ற மனம் திரும்புகிற இருதயம் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக ஆண்டவர் அதுக்கு விடையை சொல்கிறார். என்ன, இத்தனை காலம் நான் சாக்கடையிலிருந்து ஆண்டவரே இன்னுமே கீழ்படிய போகிறேன்னா எபேசியர் 5:18 என்ன சொல்கிற, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மது வெறி கொள்ளாமல் ஆவியால் நிறைந்து, ஆவியில் நிறைந்து வாழுங்க. அதான் கலாத்தியர் 6:16 நாம் செலுத்து படிங்க, 6:16 நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஆவிக்கேற்றபடி நட, என்னங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியுமா? இதுக்கு இணையான பகுதி கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. ஆவியில் நிறைந்திருக்குன்னா என்னங்க பாஸ்டர், வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மணி நேரம் சேமனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வெறும் ரிமோட்டுங்களையும் டிவிங்களையும் மொபைலுங்களையும் பார்த்துக்கிட்டு சண்டே மண்டே டியூஸ்டே இதே தான் வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிட்டு இன்னுமே மனதிலையும் வாழ்க்கையிலையும் வசனம் நிறைஞ்சிருக்கணும். கிறிஸ்துவுடைய வசனம் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நிறைஞ்சிருக்கணும். எப்போ பாரு ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை சிந்திக்கணும். சங்கீத ஒரு மனுஷமா இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாக இருக்கும். அதனால தான் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை, அதனால தானே வசனத்தை கேளுங்க இதை படிங்கன்ற, அப்படி ஒரு வசனத்தில் ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்தால் பரிசுத்தாவி அந்த வசனத்தை கொடுத்த பரிசுத்தாவி உங்கள் மனதை ஆட்கொள்ளுகிறார். ஆட்கொண்டு அந்த சோதனைகள் வரும்போது அதை எதிர்க்கிற வல்லமையும் ஊக்கத்தையும் கொடுத்து உங்களுக்கு பலத்தை கொடுத்து ஆவியின்படி நடக்க வைக்கிறார். வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் கேட்டு வீட்டுக்கு போயிடுது, அப்புறம் பைபிள் இல்லை வசனம் இல்லை, ரகசிய பாவ வாழ்க்கை, எப்படி வெளியே வர முடியும்? இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்ன, ஆவிக்கேற்றபடி வசனம் நிறைஞ்ச மனுஷனாக, வசனம் நிறைஞ்ச மனசாக என்ன நான் பார்த்துக்குவேன். உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்தேன். அதுதான் ஒரே வழி, ஒரே வழி. உலகத்தில் எந்த வழியும் அதில் காப்பாற்றாது உங்களை, இது ஒரு வழி தான். அதனால தான் படிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை தியானிங்க, வீக்லி கால் வாங்க, வசனத்தை சுற்றி உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்க. அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும், அது ஒன்று தான். ஓகே, முதலாவது குடும்ப பார்க்குறோம், ரெண்டாவது உண்மையை பார்க்குறோம், மூணாவது உண்மை வந்து கற்புள்ள உடம்பு மாத்திரம் இருக்கு, கற்புள்ள மனசும் இருதயமும் நமக்கு இருக்கணும்னா, மூன்றாவதாக நம்முடைய பொருளாதாரம் ஃபைனான்ஸ், தேர்ட் எஃப் வந்து ஃபைனான்ஸ். உங்களுக்கு நான் சொல்லணுமா, ஒரு பொருளாச நிறைஞ்ச சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். எனக்கு வேணும், அது இப்போவே வேணும், அதனால் அது எனக்கு அது விலை கொடுக்க முடியுமா, அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் யோசிச்சுக்கலாம், கார்டு இருக்குது நான் வாங்கிடுவேன் இல்லைங்களா. பொருளாச அந்த அவசர பொருளாச உந்துதலில் வாங்கு 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 ரெகுலராக, அதே தான் நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி போய் செலவு செய்கிறது, அதை வாங்கிறது இதை வாங்கிறது, ஃபைனான்ஸை பிளான் பண்ணுறது இல்லை, அதுக்கப்புறம் பெரிய கடத்தில் நம்ம வந்து விழுந்துடுறது. நம்ம சமுதாயம் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த சோஷியல் மீடியா இதிலெல்லாம் வாங்கு வாங்கு வாங்கணும்னு நம்மளை தூண்டுகிறது. யோசிச்சு பாருங்களேன், புது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, மொபைல்ஸ் புது மொபைல்ஸ் சேர்த்துக்கிட்டே போகலாம். ஒரு ஆடை பார்த்துட்டோன்னா போதும், நமக்கு தூக்கமே வராது. அதை வாங்குற அட்லீஸ்ட் amazon.com போய் அந்த காட்லையாவது சேர்த்து வச்சுருவோம், எங்கேயாவது போயிடப்போது. வாங்குற வரைக்கும் தூக்கம் வராது. கடன்கள் அதிகமாகுது. முதல்ல 65 inch டிவி வந்துச்சு, இப்போ 75 inch, இப்போ லேட்டஸ்ட் தெரியுமா 85 inch. பெருசாக இருக்கும் போடலாம். அதை முதல் எல்சிடி டிவி, எல்இடி டிவி, இப்போ QLED டிவி, ஃப்ளாட் டிவியெல்லாம் விடுங்க, இப்போ அப்படியே அந்த அந்த டிவிக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி கர்வ்டு டிவி, அதெல்லாம் நீங்கள் இன்னும் வாங்கலையா? அதெல்லாம் வாங்கணும் 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 வாங்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்போல்லாம் சாட்பாட், ஏஐ எல்லாம் வந்ததுனால, ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் வந்ததுனால, நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் அவுடேட்டட் ஆகிடும். எல்லாம் தூக்கி தான் போடணும், புதுசு தான் வாங்கணும். எல்லாம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணுறது, வாங்கிக்கிட்டே இருக்கணும், வாங்கிட்டே இருக்கணும். நம்ம காசு இருக்குதா இல்லையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, கடன்கள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, பெரிய பெரிய கடன்கள். தேசங்களே எப்படித்தான், நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்கிற வைபவம் வந்து எதிர்காலத்தில் நம்ம சம்பாதிக்க போகிற காசில் இன்னைக்கு வாழ்றது. தேசங்களில் எவ்வளோ கடன்கள் இருக்கு, வருமானத்துக்கு மிஞ்சி வாழ்றது. உலகம் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களும் நம்ம ஆயிரம் இப்படி ஒரு கடத்தில் நம்மளும் எல்லாரும் போகிறோன்னா, உலக பார்வையிலே இப்படியே போயிட்டு இருக்கணும், வாங்கிட்டே இருக்கணும்னா, எங்கே கிரேட் கமிஷன் சர்ச் ஆகுறது? நாளைக்கு சபைகளை நம்ம அமைக்கணுங்க, நம்ம சில மிஷினரிஸை அனுப்பணும், சில பாஸ்டர்ஸ்களை சப்போர்ட் பண்ணணும், சில சர்ச்சஸை நம்ம கட்டணும். அப்படின்னா சர்ச்சில் இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் ஃப்ளாட் டிவி வச்சுக்கிட்டு, கர்வ்டு டிவி வச்சுக்கிட்டு, கடத்தில் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எங்கே நீங்கள் காஸ்பிளுக்காக சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு பாருங்களேன், இதுவா கிரேட் கமிஷன் சர்ச்? ஆசை இருக்குது, ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்படி ஆயிரம் நம்ம ஃபைனான்சஸை நம்ம சரியாக மேனேஜ் பண்ணலாம், சுவிசேஷத்துக்கு தகுதி இல்லாத வாழ்க்கை முறையாக நம்ம வாழ்க்கை மாறிவிடும். அதனால தான் இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். பாருங்களேன், கொலாசியரில் பொருளாசை விக்கிர ஆராதனுக்கு ஒப்பாக போட்டிருக்கிறது, பொருளாசை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று போட்டிருக்கிறது. எபிரேயர் 5:13-5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதுமென்று எண்ணி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் தான் நம்ம கண்களை திறந்து தெய்வீக ஞானத்தை கொடுத்து, பொருள்கள்ல இல்லை நம்ம வாழ்க்கை, வேற பொருள், லேட்டஸ்ட் பொருள், அது பொருள் சேர்க்கறதுல இல்லை நம்ம வாழ்க்கை. உலக மனிதர்கள் நம்மளை பார்த்து, ஏன்பா நான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன், ஒரு 2 drops சந்தோஷம், ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அப்படி அதை வாங்கி எவ்வளோ செலவு பண்ணுறேன், நீ ஒன்றுமே பண்ணாமல் எப்படியா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்ற சாட்சியோடு நம்ம வாழ வேணாமா இந்த உலகத்தில்? அதான காஸ்பிளுக்கு சாட்சி. அதனால் நம்ம பணம் கையில் இருக்கக்கூடாதுன்னு இல்லைங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம செலவு நமக்கு இருக்கிற தேவைகளை மிஞ்சி அதிகமான காசு நம்ம கையில் இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம செலவுகள் போய் அதுக்கு அதிகமான காசு கையில் இருக்கணும்னு தான் ஆண்டவருடைய சித்தம். திருடாதிருப்பாயாகன்ற கட்டளையை நல்லா நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய நோக்கம் தான். அப்பா எப்படி வாழணும்னா, உன் செலவுகளை மிஞ்சி எப்பப்பார் உன் கையில் காசு இருக்கிறான் மாதிரி நீ வாழணும். அதான் என்னுடைய சித்தம், அதான் என்னுடைய விருப்பம். ஏன் அப்படி இருக்கிற மக்கள் தான் ஒரு கிரேட் கமிஷன் சர்ச்சாக இருக்க முடியும், அப்படி இருக்கிற மக்கள் தான் சந்தோஷமாக சுவிசேஷத்துக்காக மற்றவர்களுடைய தேவைகளுக்காக கொடுப்பாங்க. பாருங்களேன், எப்படிங்க பாஸ்டர் என் செலவுகளை மிஞ்சி என் கையில் காசு இருக்கிறது? ரெண்டே தான் சிம்பிள். முதலாவது வேலை செய்யுங்க, உழைச்சி வேலை செய்யுங்க. எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலையை செய்து என்ன பண்ணணும், பிரயாசப்படணும், உழைச்சி வேலை செய். சோம்பேறியா இருக்காது, உழைச்சி உழைக்கு. மாடு எவ்வளோ உழைக்குது, மிருகங்கள் எவ்வளோ உழைக்குது, நீ ஏன் உழைக்க மாட்டேன்றன்னு கேட்குறாங்க. உழைச்சி வேலை செய், நல்லா உழைச்சிக்கணும். அதான் வழி, ஷார்ட்கட் எல்லாம் இல்லை. உழைச்சி வேலை செய்யாதெல்லாம் நமக்கு எதுவும் தங்காது. உழைச்சி வேலை செய், சோம்பேறியா இருக்காத. உழைச்சி வேலை செய், உழைக்கணும்னா உடம்புக்கு வலி வரணும், டயர்டாகிற வலிக்கும் உழைக்கணும். நம்ம அதிகாரம் பண்ணி சம்பாதிக்க முடியாது, அந்த பிளான் எல்லாம் பண்ணி அதெல்லாம் உழைக்கணும். பிளான் இருந்தால் அந்த பிளான் நிறைவேற்ற உழைக்கணும். நம்ம புதிய ஏற்பாடு, இந்த புத்தாண்டு தீர்மானம் ஞாபகம் இருக்கா, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. தெசலோனிக்கர் 2:3-14 போட்டிருக்கு, ஒருவன் வேலை செய்யாவிட்டால் அவன் சாப்பிடக்கூடாது. உங்கள் புருஷன் வேலைக்கு போகலன்னா சமைக்காதீங்க வீட்டில், சமைக்கக்கூடாது. முதலாவது உழைக்கணும், ரெண்டாவது திட்டம் பண்ணி சேமிக்கணும். சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. நீதிமொழிகள் 21:20 சொல்லுது, ஞானியுடைய வீட்டில் ரொம்ப பொக்கிஷங்கள் எப்பப்பார் இருக்கும், ஆனால் முட்டால் எல்லாத்தையும் விழுங்கிக்கிட்டு இருப்பான். எறும்புகிட்ட போய் படின்றாரு, அறிவில்லையா உங்களுக்கு? எறும்புக்கு இருக்கிற எவ்வளோ அறிவு இருக்க முடியும்? ஒரு எறும்புக்கு மூளை எவ்வளோ பெருசு இருக்க முடியும்? அது சம்மர் வருது, கஷ்டம் வருதுன்னு சேர்க்குதே, அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? பாருங்கள், நானும் என் வாழ்க்கையில் நான் படிச்சுட்டு வரேன். எப்போ பார், நம்ம வாழ்க்கையில் ஒரு மார்ஜினோடு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம். நல்ல கம்பெனிஸ் எல்லாம் அப்படித்தான். மார்ஜின்னா என்ன தெரியுமா? எனக்கு வருமானம் இவ்வளோ, செலவு இவ்வளோ. வருமானம் 20,000 ரூபாய் வந்துச்சுன்னா, செலவு 15,000 போச்சுன்னா 5,000 ரூபாய் மார்ஜின் எப்பவும் இருக்கணும். அந்த மார்ஜினோடு தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி நீங்கள் அமைச்சுக்கிறீங்களா யோசிச்சு பாருங்களேன். சில பேர் அப்படி செய்யறதில்ல. ஏன் செய்யறதில்ல? பாஸ்டர் நல்லா செலவு செய்வோம் பாஸ்டர், ஏன்? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் சொல்லலையா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு? நல்லா செலவு செய்வோம், ஆண்டவர் பார்த்துக்கிறார். எதுக்கு ஆண்டவர் நம்ம வச்சுருக்கிறோம்? நம்ம நல்லா செலவு செஞ்சு அவர் பார்த்துக்கணும்னு தானே. அது ரொம்ப துணிகரம், துணிகரம். நிறைய பேர் அது விசுவாசம் நினைச்சுக்கிறாங்க. அது வேதத்துக்கு முரணானது மாத்திரம் இல்லை, அது பிசாசுடைய ஐடியா கூட. விசுவாசம் இல்லாது பிசாசு என்ன சொன்ன? ஆண்டவர்கிட்ட போய் மலை உச்சியில் கூப்பிட்டு போயிட்டு நீ கீழே உழுவு, ஏன்னா ஆண்டவர் உன்னை தேவதூதர்களோடு காப்பாற்றுவார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தரை சோதிக்கக்கூடாது, துணிகரமாக அவரை சோதிக்கக்கூடாது. யூகம் பண்ணி துணிகரம் செய்யக்கூடாது அவர்கிட்ட. உனக்கு ஏன் கொடுத்து, இது ஏன் கொடுத்துருக்கிறாரு? இந்த வருமானத்துக்குள்ள மார்ஜினுக்குள்ளே நீ ஆப்ரேட் பண்ணணும். அதை மிஞ்சி போகிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, துணிகரம். அது சில நேரங்கள் ஆண்டவர் உதவி செய்வார். ஐயோ நம்ம அவர் பேரை கெடுக்கிறமா, நம்ம ஆயிடக்கூடாதுன்னு உதவி செய்வார். ஆனால் அதையே முறையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய முட்டாள்தனத்தை வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கும்படி நம்மளை விட்டுருவார். மார்ஜினோடு ஆப்ரேட். இந்த ஃபைனான்சஸ் ரொம்ப முக்கியங்க. எத்தனை சபைகள், எத்தனை ஊழியங்கள் சஃபர் பண்ணு தெரியுமா கிறிஸ்தவர்கள்? ஏன்னா இதில் கேர்ஃபுல்லாக இல்லாததுனால சபையை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்கள் இப்படித்தான், சபையில் எல்லாம் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸு, இஎம்ஐ, பொருளாதார இதில் விழுந்து போய் ஆயுசெல்லாம் ஒன்றும் செய்யாமல் போயிடுறாங்க சுவிசேஷத்துக்காக. நம்மளும் அப்படி ஆயிடலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபைனான்சஸை பற்றி கேர்ஃபுல்லாக இருங்க. வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்யாதீங்க, சேவ் பண்ணுங்கள். சில ஃபைனான்ஷியல் பிளண்டர்ஸ், பயங்கரமான தப்புங்க செஞ்சிடாதீங்க. ஏன்? ஒன்று, ஒருவனுக்கும் கடன், அன்பை தவிர ஒருவனுக்கும் கடன்படாது. யாருக்காவது ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற மார்ஜினில் அவங்களுக்கு கொடுங்க, உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு அது. ஆண்டவர் ஒருபோதும் அதை நமக்கு சொல்கிறது இல்லை. கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு ஹெல்ப், ஒன்றுலையும் கடன்படாத மன உருக்கிறந்தால் ஊம்பணத்தில் இருந்து கொடு, உனக்கு இருந்தால் ஏதாவது வித்து கூட உங்ககிட்ட இருந்து கூடு, ஆனால் கடன் வாங்கி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாத. நீதிமொழிகள் 22:26 போட்டிருக்கு, இன்னொருத்தருக்கு ஒருபோதும் கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. இன்னொருத்தருக்கு கேரண்டி கையெழுத்து ஒரு செக்யூரிட்டிக்கு போடக்கூடாது நம்ம. ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸில் ஒரு அம்மா இப்படித்தான் வந்து கேட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நாங்கள்லாம் போடுறதில்ல, நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாங்கிறாங்க, கேட்கட்டா நம்பிக்கை இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு. அப்படி போடவே கூடாது இன்னொருத்தருக்கு. அந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியாவது செஞ்சு யாருக்காவது ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. தப்பு, அது தப்பு. அதோட விளைவுகளை நீங்களே கூட சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். கடவுள் வந்து நம்ம செலவுக்கு அதிகமான பணம் நம்ம கையில் இருக்கணும்னு அவருடைய விருப்பம். ஏன் யோசிச்சு பாருங்களேன், அப்படி இருந்தால் தானங்க விருப்பத்தோடு கொடுக்குறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கே கஷ்டம், செலவுக்கே பத்த மாட்டேன், அதிலோடு முறுமுறுத்துக்கிட்டு கொடுக்குறவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கா? மார்ஜின் நமக்கு எப்போ பாரு இருக்குதுன்னா அதோ ஒரு தேவை, அதோ அங்கே ஒரு சுவிசேஷ தேவை அப்படின்னு நம்ம எங்கிட்ட, அதுக்காக தான் மார்ஜின் வச்சுருக்கிறேன். அதை எடுத்து சந்தோஷத்தோடு அப்போ தானே கொடுக்க முடியும். மார்ஜின் இல்லாத ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி நம்ம கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ எவ்வளோ சுதந்திரமாக ஆவியானவர்னால செயல்பட முடியும் யோசிச்சு பாருங்களேன். பாஸ்டர் அப்படி இல்லையே, எப்போ பார், எனக்கு தேவைக்கு ரொம்ப என்கிட்ட பணம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதே இல்லையே. அப்போன்னா உங்கள் இதயத்தை நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். சில வேத கொள்கைகளை நீங்கள் மீறி இருக்கலாம், வேத கட்டளைகளை மீறி இருக்கலாம். இது சொன்ன இல்லைங்களா, இதில் எல்லாம் உழைக்காமல் இருக்கலாம், இல்லை ஒன்று சேவ் பண்ணுறதுல மார்ஜினோடு ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை யாருக்கோ கேரண்டர் கையெழுத்து போட்டு தப்பு செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி பல தப்புங்க. இன்னொன்று, ஒழுங்காக காணிக்க கொடுக்காமல் இருக்கலாம். எதுக்கு ஆண்டவர் மார்ஜினை கொடுக்குறாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன், நீ கொஞ்சம் தான் உனக்கு இருக்குது, அதுலேயே நீ மார்ஜினை ஆப்ரேட் பண்ணி ஒழுங்காக காணிக்க கொடுக்குறவனாக இருந்தால் அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சத்தில் கொடுக்காதவன் நிறையா கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுப்பியா? சுவிசேஷத்தை கொடுப்பியா? ஒரு காலம் கொடுக்க மாட்டேன். அந்த வேத கொள்கைகளை வயலேட் பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய இதை ப்ராமிஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சித்தம் என்ன தெரியுமா? நமக்கு தேவைக்கு அதிகமான பணம் நம்ம கையில் கொடுக்கணும். மாற்றி நம்ம கையில் இருக்கும்படிக்கு தான் அவர் விருப்பம். ஆனால் அதை வேத கொள்கைகளை நம்ம மீறி நடந்தோன்னா அது நடந்துக்க முடியாது. ஓகே, மூன்றாவதாக, நாலாவதாக, வேகமாக நமக்கு நேரம் ஆயிடுச்சு. முதலாவது குடும்பம், ரெண்டாவது உண்மை கற்பில் உண்மை, மூணாவது ஃபைனான்சஸ், நாலாவது சாப்பாடு. நான் சொல்லணுமா, இந்த உலகத்தில் குளோபலாகவே ஸ்மோக்கிங்க்கு முன்பதாக மனுஷர்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள், ஆனால் அவங்கள கொண்டுகிட்டு இருக்கிற காரியங்கள் ஒபிசிட்டி, ஓவர்வெயிட் குளோபல் தொத்து நோய் மாதிரி எல்லாருக்கும் ஆயிட்டு இருக்குது. அதிகமாக சில பேர் ரொம்ப சோர்ந்து தான் ரொம்ப சாப்பிடுவாங்க, சில பேர் சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்றது ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, மென்டல் லேசினஸ், அதனால டாக்ஸின்ஸ் உடம்புல வளர்றது, ஒரு எக்ஸசைஸ் ஒன்றும் பண்ணுறது இல்லை. நம்ம ஏதாவது ஒரு சுவிசேஷ பணி இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா செய்யணும்னா எங்கே? நம்ம வீட்டு வேலை செய்கிறதுக்கே நம்மளால் எழுந்திரிச்சு குணியாக முடிய மாட்டேங்குது. இன்னும் காஸ்பலுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் வேலை செய்கிறது? எப்படி தடை ஆகுது பாருங்களேன். நம்முடைய சாப்பாட்டு விஷயத்துலேயும் எவ்வளோ சுவிசேஷத்துக்கு பாத்திரலாம் நம்ம வாழ்வோமா? யோசிச்சு பாருங்களேன். நீதிமொழிகள் ஒரு குடிகாரனையும் ஒரு பெருந்தினியும் ஒன்றா பார்க்குது வேதம். கிரேத்தா தீவார் பெருவயிற்றுள்ள சோம்பேறிகள். யோசிச்சு பாருங்களேன் இந்த சூழ்நிலையில். ஐயோ இதெல்லாம் பர்சனல், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாலும் வேதம் இதை பற்றி பேசுதே. 1 Corinthians 10:31, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கு. நான் புசித்து குடித்து அசைக்க முடியாத அளவுக்கு புசித்து குடித்து அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு டயர்டாக இருந்தேன்னா அது தேவனுடைய மகிமையா? அப்படியா புசித்து குடிக்கிறது எப்படி கொடுக்கணும்? தேவனுடைய மகிமை கேட்டபடியும் புசிப்பம் குடிக்கணும். என்னத்தை சாப்பிட்ற இல்லைங்களா, அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ கார்போஹைட்ரேட் அதெல்லாம் பார்க்குறீங்களா? நான் ஒரு இடத்துல மீன் ரொம்ப டேஸ்ட்டு, ரோட்டில் விற்கிறாங்க ஒரு ரொம்ப டேஸ்ட்டு, இதெல்லாம் 2-3 பீஸ் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் அமுத்தி பாட்டா 50 கிராம் கருப்பு எண்ணெய் வருது. அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வந்தால் வர்றதுக்கு என்ன பிரச்சனை பாருங்களேன். எண்ணெயை சாப்பிட்றோன்னு மாத்திரம் இல்லை, எவ்வளோ சாப்பிட்றோன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா. வெயிட் குறைக்கணுங்க பாஸ்டர், வெயிட் குறைக்க போகிறேன். ஒருத்தர் சொன்னார் வெயிட் குறைக்க போகிறேன். என்னப்பா ஆச்சு வெயிட் குறைக்கிறேன்னே 3 மாதத்துக்கு அப்புறம்? இல்லை பாஸ்டர், ஒரு கல்யாணத்துக்கு போனேன், சரி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சரி பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் சாப்பிட்ருக்கலாம். இல்லைங்க பாஸ், 4 எக்ஸ்ட்ரா பிளேட் சாப்பிட்டேன் போச்சு. 3 மாதத்துக்கு வெயிட்டே, அந்த வெயிட்டே 3 மாதம் வேணும் குறைக்கிறதுக்கு ஃபேட். யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நான் ஒரு 5-star ஹோட்டல் போன வாரம் போயிருந்தது, 5 நாள் அங்கே சாப் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ. 35 ஐட்டம் முதல் நாள் போனேன், ஆசையாக சரி சாப்பிட்லான் போய் சாப்பிட்டு எத்தனை ஐட்டமு ஒன்று எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணுது. விதவிதமாக ட்ரை ஃப்ரூட்ஸு, கேக்ஸு, ஃப்ரூட் சலாடு, பொங்கல், இது இருக்கு எல்லாமே இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து உக்காந்தேன். அப்புறம் யோசித்தேன், இதே மாதிரி 5 நாள் நான் சாப்பிட்டு வந்திருந்தா இன்றைக்கி வீட்டில் நல்லா படுத்திருப்பேன் நான். சோர்வை இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆயிருக்கும் எனக்கு. ஒரு நாள் சாப்பிட்டேன், அதுக்கு 4 நாள் ஃப்ரீயாக இருந்தாலும் போல இல்லை வெறும் அது ஒண்டி இல்லை நான் போனால் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க, போவே மாட்டேன். ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் ஃப்ரீயாக தான். நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னா முடியாதுங்க. உடம்ப பார்த்துக்கலன்னா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இதை யாரும் அவமானமாக சொல்கிறதுக்கு நான் சொல்ல, சில பேர் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப வெயிட் போட்டுடுறாங்க, அவங்க உடம்பை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சில பேர் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா பம்பு குச்சி மாதிரி இருப்பாங்க. சில பேர் கிளி மாதிரி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடே பிடிக்காது. கிளி மாதிரி சாப்பிடுங்க எல்லாரையும் குற்றப்படுத்துவாங்க, அது எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க, என்னை விட்டால் ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா ஆண்டவருக்கு மகிமையாக நம்ம வாழ முடியாதுங்க. சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு நம்ம என்ன சுவிசேஷத்துக்காக? நான் யோசிச்சு பாருங்கள், என் குடும்ப வேலை செய்யணும், சுவிசேஷ வேலை செய்யணும், சர்ச் வேலை செய்யணும், இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோன்னா என்ன என்ன செஞ்சுருக்க முடியும் என்னால்? நீங்களும் சுவிசேஷத்துக்காக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒருவேளை உங்கள் ஈட்டிங் ஹேபிட்ஸாக இருக்கலாம். சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக வாழ்கிற வாழ்க்கை சாப்பாடு விஷயத்துலையும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். பவுல் சொல்லியா, என் சரீரத்தை நான் உடக்கி அடுக்குகிறேன். ஓகே, குடும்பம், உண்மை, ஃபைனான்சஸ், சாப்பாடு. கடைசியில் வாரத்தில் முதலாவது நாள், வாரத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக். உலகம் வந்து வார படைப்பை மதிக்கிறது இல்லை. ஆண்டவர் ஆறு நாளில் உலகத்தை படைத்தார், ஏழாவது நாள் ஓய்வெடுத்தாருன்றதை நிராகரிக்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவரையும் சுவிசேஷத்தையும் மகிமைப்படுத்துறதுக்கு வாரத்தில் முதலாவது நாள் ஓய்வு நாள் எவ்வளோ பெரிய சாதனமாக இருக்க முடியும் தெரியுமா? எவ்வளோ பெரிய சாதனமாக சுவிசேஷத்துக்கு பாத்திரமான சபையாக நம்ம வாழணும்னா ஓய்வு நாள் நமக்கு வித்தியாசமான நாளாக இருக்கணுங்க. அப்படி இல்லாத சபை ஒருபோதும் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்க முடியாது. நீங்களும் உங்கள் குடும்பமும் சரி சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கவே முடியாது. ஏன் யாருக்காவது பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறீங்க, எங்கள் சபை சத்தியம் சொல்லி கொடுக்குற சபை, உங்கள் எங்கள் சபையும் சத்தியம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்க, நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், நீங்களும் பைபிள் படிக்கணும். என்னத்தில் நீங்கள் வித்தியாசம், எப்படிங்க நம்ம வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும்? என்ன ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் காலையில் வந்து ஈவினிங், இது ஓய்வு நாள், இது பரிசுத்த நாள், இந்த நாளை பரிசுத்தமாக நான் காத்துக்கணும்னு ஈவினிங்கோ வரும்போது இவங்க என்னப்பா, இவங்க காலையில் போகிறாங்க, நம்ம காலில் ஒரு அவருக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரே டிவி ஜாலி குடி தான் இருக்கிறோம். ஆனால் வராங்க, மத்தியானம் வராங்க, வந்துட்டு திருப்பியும் ஈவினிங் 4:30 நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் 4:30 ரெடி ஆகி போகிறாங்க. என்னத்தான் இருக்குது சபையில் இவங்களுக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஓகே, சில நேரங்களில் அவங்க நம்ம சபைக்கு வரமாட்டாங்க, காலையில் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சரி, ஈவினிங்காவது வாங்கன்னு சில பேர் வந்தவங்க, நீங்கள் வந்து இங்கே சத்தியம் இருக்குதே அந்த சபையில் ஒன்றும் இல்லையேன்னு தெரிஞ்சுக்கிற மக்களை கொண்டு வருகிற எவ்வளோ நல்ல சாதனம். யோசிச்சு பாருங்கள். ஓய்வு நாள், சில பேர் ஓய்வு நாள் மதிக்காமல் இருக்கிறீங்க, அது சுவிசேஷத்துக்கு அவமானப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை. வெறும் காலையில் வர்றது ஈவினிங் வர்றதை பற்றி ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு, முடிஞ்சால் போவோம், இல்லைனா இல்லை. ஏன் பாஸ்டர் சண்டேவும் வேலை, சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அப்படி இப்படின்னு என்னென்னவோ காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாளை உண்மையாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா, அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ இழக்கிறீங்கன்றதை பார்த்தீங்கன்னா தலை தலையாக அடிச்சுக்குவீங்க, எவ்வளோ முட்டாளாக நான் இருந்திருக்கிறேன். ஓய்வு நாள் என் வாழ்க்கையில் கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள், என் வேலையில் கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காததுங்க. ஓய்வு நாளை வந்து எனக்கு எங்கள் ஆஃபீஸில் தெரியும், ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டான் இவன், ₹1,00,000 கொடுத்தாலும் ஓய்வு நாளை விட மாட்டான். ஏன்னா அதில் கிடைக்கிற பாக்கியம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஐசாயாவில் சொல்கிறாரு, ஐசாயா படிங்களேன், ஐசாயா 58:13, என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாளில். நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஐ திங்க் எடுத்து பார்த்தா நல்லது. 58:13,
என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்,
அப்படி செஞ்சாயானால். ஓய்வு நாள் வெறும் 1 மணி நேரம் சண்டே வந்துட்டு போறது இல்லை, ஓய்வு நாள் அந்த முழு 24 மணி நேரமும் ஓய்வு நாள். அந்த நாளை நீ மதிச்சு உன் இஷ்டமானதை செய்து உன் காலை உன் இஷ்டமானதை செய்யறதுக்கு, இது எனக்கு பிடிச்சிச்சு நான் இன்னைக்கு காலைல வருவேன் அப்புறம் டிவியை பார்ப்பேன் அங்க, அதெல்லாம் விட்டுட்டு நீ காண்டி ஓய்வு நாளை மதிச்சு அதை கனம் பண்ணி நான் சொல்ற மாதிரி நீ நடந்தி ஆனால் என்னது, என்ன ப்ராமிஸுங்க, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருடைய ஆனந்தம் இருதயத்தை எந்த டிவியும் எந்த சாப்பாடும் எந்த உலகத்தில் கிடைக்காது. நம்ம சண்டே ஈவினிங் வரவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரில சண்டே ஈவினிங் வந்துட்டு போகும்போது ஐயோ என்ன வீட்டுக்கே போகிறதுக்கு மனசு வர்றதில்லை, காலையில் கூட அப்படி ஆகுறதில்லை எனக்கு, வந்துட்டு வீட்டுக்கே போகிறதுக்கு மனசு வர்றதில்லை. 8 மணி ஆனாலும் பேசிக்கிட்டே ஜாலியாக உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு போகிறோம். அது ஆண்ட ஆவியானவர் ஏற்படுத்துகிற ஆனந்தங்க மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, எந்த உலகத்தில் கிடைக்காத பேரானந்த மகிழ்ச்சி சண்டே கிடைக்குதே. அது மாத்திரம் இல்லை, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி. என்னங்க வேணும் உங்களுக்கு, வேலையில் ஃப்ரீ டைம் வேணுமா, ப்ரொமோஷன் வேணுமா, ஐயோ சாட்டர்டே கூட வேலை நாய் மாதிரி உழைக்கிறேன்னு ஏன் ஓய்வு நாளை நீ மதிக்காமல் இருக்கிற? அப்படித்தான் ஆண்டவருக்கு பண்ணுவார், உனக்கு ஓய்வு நாளை மதிச்சுப்பார். உன் கையின் வேலையை கனியை பிரிய புசித்து ஆனந்தமாக இருப்பான்னு ப்ராமிஸ் பண்ணுற. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற பண்ணி உன் தகப்பன் ஆகிய யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பார். எவ்வளோ ப்ராமிசஸ் அது. இது இங்கே மாத்திரம் லேவியாராமு 26:2 நீங்கள் படித்து பாருங்களேன். எவ்வளோ பைத்தியமாக இருக்கணும், சீப்பாக உலக காரியங்களுக்கு போய் உயர்ந்த ஆசீர்வாதங்களை போய் இழக்கிறோமே. லேவியராமு 26:2 சொல்கிறார், என் ஓய்வு நாளை நீ கடைப்பிடித்தாய், ஆனால் ஏற்ற காலத்தில் உனக்கு மலை வர பண்ணி உன்னுடைய அறுப்புகளை எல்லாம் நான் விருத்திக்க செய்வேன். நீ உன் கனியை அதிகமாய் உன் அப்பத்தை புசித்து சந்தோஷமாய் உன்னுடைய சொந்த தேசத்தில் வீட்டில் நீ வாழ்வாய். ஆனால் உன்னுடைய உழைப்பை செய்து இந்த காலத்தில் சொன்னால் உழைப்பை ஆசீர்வச்சு வேலையை ஆசீர்வச்சு சொந்த வீடை கொடுத்து இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் சொல்கிறார் பாருங்களேன். கொடுத்து உன்னை உன் பட்டையும் உன் வயிற்றில் வராதபடிக்கு நீ நிம்மதியாக இருக்கும்படி சத்துருக்கள் உன்னை விரட்டாதபடிக்கு எந்த காரியம் உலகத்தில் உன்னை பயன்படுத்தாதபடி என்னுடைய அருளோடு விருத்தி அடைந்து கனிதரும் வாழ்க்கையை இந்த நித்திய உடன்படிக்கையை கடைப்பிடிச்சா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. என்னங்க ஓய்வு நாள் ஆசீர்வச்ச எந்த சமுதாயமும் பியூரிட்டன்ஸ்ன்றவங்க அமெரிக்காலேயே வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரங்க அவங்க ஓய்வு நாள் உயிராக மதித்து மதிப்பாங்க. ஓய்வு நாள் மதித்த எந்த மனுஷனையும் பாருங்களேன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் எல்லா விஷயத்துலையும். ஏங்க அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு இப்படித்தான் ஆண்டவர் சொல்லணும், இப்படியே தான் வாழ்க்கை வளப்போகிறோமா, இதே கீழ்த்த உயிர் பூமியின் உயர்ந்த இடங்களில் வைக்கிறேன்றாரு. ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கை என்னங்க? குடும்பம் விஷயங்களில் ஆண்டவர் வார்த்தையின்படி உள்ளத்தில் கற்புள்ள மனசாட்சி சுத்த மனசோடு உண்மையாக பாலிய தூய்மையோடு மனைவிகளுக்கு கட்டின புருஷனுக்கு தூய்மையோடு நம்ம வாழணும். அதில் மனசாட்சியை இது தீட்டுப்படுத்திக்கிட்டோன்னா சுவிசேஷ பணியை நம்ம செய்ய முடியாது. ஆவியானவருடைய ஆலயமாக இருந்து நம்ம பிரகாசிக்க முடியாதுங்க. பொருளாதார விதங்களில் நம்ம கோட்டை விடக்கூடாது. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக இருக்கிற சபைகளாக நம்ம இருக்கணும். சாப்பாடு விஷயங்களை பார்த்தோம், ஓய்வின் முதல் நாளை ஆசரிக்கிறதுல பார்க்குறோம். தேவன் தான் இந்த மாறுபாடான சந்தியில் இந்த 5 விஷயங்களை உண்மையாக இருந்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமான மக்களாக சபையாக நம்மளை மாற்றிட்டோம். ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த